அத்தியாயம் 4 மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். வேற்று கிரகவாசிகளுக்கு இடையில் ஒரு வாதம். ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகின்றான். பகவத்கீதை 8:6. பக்தியில் உயர்நிலை பெற்றவர்கள் மரணத்தை சந்திக்கும் போது விஷ்ணு தூதர்கள் அங்கு தோன்றி அவர்களை ஆன்மீக உலகிற்கு அழைத்துச் செல்வதை வேத நூற்களில் காண்கின்றோம். பாவம் செய்தவர்கள் மரணத்தை சந்திக்கும் போது யம தூதர்கள் அங்கு தோன்றி அவர்களை வலுக்கட்டாயமாக யமராஜரிடம் அழைத்துச் செல்வதையும் வேத நூற்களில் காண்கிறோம். ஆனால் அஜாமிலன் என்பவனுக்கு முக்தியளிப்பதா நரகத்திற்கு அழைத்துச் செல்வதா என்று விஷ்ணு தூதர்களும் யம தூதர்களும் வாக்குவாதம் செய்வதை ஸ்ரீமத் பாகவதத்தின் 6 காண்டத்திலிருந்து இங்கு காணலாம். கான்ய குப்ஜ என்ற நகரத்தில் அஜாமிலன் என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு விலை மாதுவின் மீது மோகம் கொண்டதால் தனது நற்குணங்கள் அனைத்தையும் இழந்து ஆன்மீக வாழ்விந்து விழுந்தான். பிராமணருக்கான கடமைகளை கைவிட்டு கொள்ளையிலும் சூதாட்டத்திலும் வாழ்க்கையை நடத்தி ஜட இன்பத்தில் காலத்தை கடத்தி வந்தான். அந்த விலை மாதுவின் மூலம் 8 மகன்களுக்கு தந்தையாகி இருந்தான். தனது இளைய மகனுக்கு முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அல்லது விஷ்ணுவின் பெயர்களில் ஒன்றான நாராயணர் என்னும் பெயரை சூட்டியிருந்தான். அந்த மகனிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்த அஜாமிலன் அவன் முதன் முதலாக நடக்கவும் பேசவும் முயற்சி செய்ததை பார்த்து மிகவும் மகிழ்ந்து போனான். முட்டாள் அஜாமிலனுக்கு 88 வயதான போது ஒரு நாள் எவ்வித முன் அறிவிப்புமின்றி அவனை மரணம் நெருங்கியது. பயங்கர முகங்களுடனும் கொடிய உருவங்களுடனும் யம தூதர்கள் அவன் முன்பாக தோன்றினர். அவர்களை கண்ட அஜாமிலன் மிகவும் அச்சமுற்றான். மரணதேவனான யமராஜனின் நீதிமன்றத்திற்கு அவனை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்ல கயிறுகளுடன் அவர்கள் வந்து இருந்தனர். பிணம் தின்னும் உயிரினங்களைப் போல இருந்தவர்களை கண்ட அஜாமிலன் திகைத்து போனான். சற்று தொலைவில் விளையாடும் தனது குழந்தையின் மீது கொண்ட பாசத்தினால் அஜாமிலன் நாராயணா நாராயணா என்று உரக்க கத்தினான். பெரும் பாவியான அஜாமிலன் தனது மகனுக்காக கண்ணீர் விட்டு அழுதபடி தன்னை அறியாமலேயே பகவான் நாராயணின் திருநாமத்தை உச்சரித்து விட்டான். இறக்கும் தருவாயில் பகவானின் திருநாமத்தை அஜாமிலன் பெரும் வேதனையுடன் உச்சரித்ததை கேட்ட விஷ்ணு தூதர்கள் உடனடியாக அங்கு தோன்றினர். அவர்கள் பகவான் விஷ்ணுவை போலவே காட்சி அளித்தனர். அவர்களது கண்கள் தாமரை மலர்களின் இதழ்களைப் போன்று இருந்தன. தங்கத்தால் மெருகூட்டப்பட்ட மகுடத்தையும் பிரகாசிக்கும் மஞ்சள் நிற பட்டாடைகளையும் அணிந்து இருந்தனர். அவர்களது கச்சிதமான உடல்கள் நீலக்கற்களாலும் பால் போன்ற வெண்தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. அவர்கள் தூய்மையாகவும் இளமையாகவும் காட்சி அளித்தனர். அவர்களது பிரகாசமான தோற்றம் மரண அறையின் இருட்டை நீக்கி ஒளிபரச் செய்தது. அவர்கள் தங்களது கைகளில் வில்கள், அம்புகள், கத்திகள், சங்குகள், தடிகள், சக்கரம் மற்றும் தாமரை மலர்களை ஏந்தி இருந்தனர். அஜாமிலனின் இதயத்திலிருந்து யம தூதர்கள் ஆத்மாவை பறித்து கொண்டிருப்பதை பார்த்த விஷ்ணு தூதர்கள் நிறுத்துங்கள் என்று உரக்க கத்தினார்கள். தங்களது செயல்களுக்கு ஒருபோதும் எதிர்ப்பை கண்டு இராத யம தூதர்கள் விஷ்ணு தூதரின் கடுமையான ஆணையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தபடி, நாங்கள் யமராஜரின் சேவகர்கள், நீங்கள் யார், எங்களை ஏன் தடுக்க முயற்சி செய்கிறீர்கள் என்று வினவினர். புன்முறுவலிட்ட விஷ்ணு தூதர்கள் மலை மேகத்தின் பெரும் இடியோசை போன்ற குரலில் பேசினர். நீங்கள் உண்மையில் யமராஜரின் சேவர்கள் ஆனால் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் எனும் சுழற்சியின் பொருளை எங்களுக்கு விளக்குங்கள். இச்சுழற்சிக்கு உட்பட்டவர்கள் யார், விடுபட்டவர்கள் யார்? யம தூதர்கள் பின்வருமாறு பதில் கூறினர். சூரியன், நெருப்பு, ஆகாயம், காற்று, தேவர்கள், சந்திரன், பகல், மாலை, இரவு, திசைகள், நீர், நிலம், பரமாத்மா ஆகிய அனைவரும் ஒவ்வொருவரின் செயல்களை கண்காணிக்கும் சாட்சிகள் ஆவர். தர்மத்திலிருந்து விலகிச் சென்றவர்கள் என்று இந்த சாட்சிகளால் உறுதி செய்யப்படும் நபர்கள் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் என்னும் சுழற்சியின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஒருவன் தர்மம் சார்ந்த அல்லது தர்மத்திற்கு எதிரான செயல்களை தனது வாழ்க்கையில் எந்த அளவிற்கு செய்கின்றானோ அதற்கேற்ப அவன் தனது அடுத்த பிறவியில் கர்மத்தின் எதிர்வினைகளால் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க வேண்டும். உயிர்வாளிகள் முதலில் ஆன்மீக உலகில் பகவான் நித்திய சேவகர்களாக இருந்து வந்தனர். ஆனால் பகவானின் சேவையை கைவிடும் போது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய மூன்று குணங்களை இயற்கையாக கொண்ட இந்த ஜட உலகினுள் அவர்கள் பிரவேசிக்க நேரிடுகிறது. ஜட உலகை அனுபவிக்க ஆசைப்படும் உயிர்வாளிகள் இக்குணங்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்படுகின்றனர். இவ்வித குணங்களுடன் அவர்கள் கொண்டுள்ள தொடர்பை பொறுத்து அதற்கேற்ற ஜட உடலை அவர்கள் பெறுகின்றனர் என்று யம தூதர்கள் விளக்கினார்கள். சத்வ குணத்தில் இருப்பவன் தேவ உடலையும், ரஜோ குணத்தில் இருப்பவன் மனித உடலையும், தமோ குணத்தில் இருப்பவன் மிருக உடலையும் பெறுகிறார்கள். இவ்வெல்லா உடல்களும் நாம் கனவில் அனுபவிக்கும் உடல்களை போன்றவை. மனிதன் உறங்கச் செல்லும் போது அவன் தனது உண்மையான அடையாளத்தை மறந்து தான் ஒரு அரசனாக மாறிவிட்டதாக கனவு காணலாம். அவ்வாறு கனவு காணும்போது உறங்கச் செல்வதற்கு முன் என்ன செய்து கொண்டு இருந்தேன் என்பதை அவனால் நினைவில் வைத்துக் கொள்ள இயலாது. விழித்து கொண்டவுடன் என்ன செய்யப் போகிறேன் என்பதை கற்பனை செய்யவும் இயலாது. இதேபோன்று ஆத்மா தனது தற்காலிக ஜட உடலுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் போது அவன் தனது உண்மையான ஆன்மீக இயற்கையை மறப்பது மட்டுமின்றி ஜட உலகில் தனது முந்தைய பிறவிகள் அனைத்தையும் மறந்து விடுகிறான். 84 லட்சம் வகையான உடல்களில் பயணம் மேற்கொண்டதை மறந்து விடுகிறான். யமதூதர்கள் மேலும் கூறினர். இவ்வாறாக ஒரு ஜீவன் மனித உடல், மிருக உடல், தேவ உடல் என்று உடல்களை மாற்றிக்கொண்டு உள்ளான். தேவ உடலை பெறும்போது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளான். மனித உடலை பெறும்போது சில நேரங்களில் மகிழ்ச்சியையும் சில நேரங்களில் வேதனையும் அடைகிறான். மிருக உடலை பெறும்போது எப்போதும் பயத்துடன் இருக்கிறான். எப்படி இருப்பினும் இவ்வெல்லா உடல்களின் பிறப்பு, இறப்பு, புதுமை, நோய் ஆகியவற்றை அனுபவித்து மிகவும் துன்பப்படுகிறான். அவனது இந்த கொடுமையான நிலை சம்சாரா, பல்வேறு உடல்களின் வழியாக செல்லும் ஆத்மாவின் பயணம் எனப்படுகிறது. உடலை பெற்ற முட்டாள் ஜீவன் தனது புலன்களையும் மனதையும் அடக்க இயலாமல் இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தின்படி செயல்படுமாறு கட்டாயப்படுத்தப்படுகிறான். அச்செயல் அவனது விருப்பத்திற்கு எதிராக இருந்தாலும் அதனை அவனால் கட்டுப்படுத்த முடிவது இல்லை. தனது உமிழ்நீரால் கூட்டை கட்டி அதற்குள்ளேயே மாட்டிக்கொள்ளும் பட்டுப்புழுவைப் போல அவன் இருக்கிறான். கர்ம வினைகள் என்னும் தான் பின்னிய வலையில் தானே சிக்கிக் கொள்கிறான். அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எந்த வழியும் அவனால் காண முடிவது இல்லை. இவ்வாறாக அவன் எப்போதும் குழம்பியபடி மீண்டும் மீண்டும் இறப்பதும் பிறப்பதுமாக இருக்கிறான். தனது தீவிரமான ஜட ஆசைகளின் காரணத்தினால் ஓர் உயிர்வாளி குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்து தனது தாய் அல்லது தந்தையை போன்ற உடலை பெறுகிறான். ஒரு வசந்த காலம் என்பது அதற்கு முந்தைய வசந்த காலங்களையும் வருங்கால வசந்த காலங்களையும் குறிப்பால் உணர்த்துகின்றது. அதுபோல ஒருவனின் தற்போதைய உடல் முந்தைய உடல் மற்றும் வருங்கால உடலை குறிப்பால் உணர்த்துகின்றது. பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் என்னும் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய ஆன்மீக ஞானத்தை மனிதனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதால் மனித வாழ்க்கை விலை மதிப்பு அற்றதாகும். ஆனால் அஜாமிலன் தனது மனித வாழ்க்கையை வீணடித்து விட்டான். ஆரம்பத்தில் இந்த அஜாமிலன் வேத நூல்களை கற்று நற்குணங்களுடன் நன்னடத்துடன் இருந்தான். இவன் எப்போதும் உண்மையாகவும் வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் முறையை அறிந்தவனாகவும் மிகவும் பரிசுத்தமானவனாகவும் இருந்தான். ஆன்மீக குரு, விருந்தினர்கள், குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் என அனைவருக்கும் எப்போதும் உரிய மரியாதை அளித்தவன்தான். உண்மையில் இவன் கர்ப்பத்திலிருந்து விடுபட்டவனாகவும் எல்லா உயிர்வாளிகளிடம் இரக்கம் கொண்டவனாகவும் எவரிடமும் பொறாமை கொள்ளாதவனாகவும் இருந்தான். ஆனால் ஒருமுறை தனது தந்தையின் கட்டளை ஏற்று பழங்களையும் பூக்களையும் சேகரித்து வர காட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் காம வெறி பிடித்த கீழ்த்தரமான மனித ஒருவன் விலை மாதுவை வெட்கமின்றி கட்டி பிடித்து முத்தமிட்டு கொண்டிருந்ததை பார்த்தான். அம்மனிதன் தனது நடவடிக்கை சரியானது என்பது போல் சிரித்து கொண்டும் பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவனும் விலை மாதும் மது அருந்தி இருந்தனர். அவளது கண்கள் போதையில் சுழன்று கொண்டு இருந்தன. ஆடை விலகி இருந்தது. அவளை கண்டவுடன் அஜாமிலனின் இதயத்தில் உறங்கு கொண்டிருந்த காம இச்சை விழித்து கொண்டது. அவன் தனது இச்சையினால் மயக்கப்பட்டான். வேத அறிவுரைகளை நினைவுபடுத்த முயன்றான். பகுத்தறிவின் உதவியுடன் இச்சையை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் காமதேவனின் வலிமையினால் அவனால் தனது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளையே நினைத்தபடி வாழத் தொடங்கினான். குறுகிய காலத்திலேயே அவளை தனது வீட்டில் விளக்கறியாக கொண்டான். அதன்பின் அஜாமிலன் தனது எல்லா ஆன்மீக பயிற்சியும் கைவிட்டான். தனது தந்தையிடமிருந்து பெறப்பட்ட பரம்பரை சொத்துக்கள் அனைத்தையும் அவளுக்கு பரிசாக கொடுத்தது மட்டுமின்றி கௌரவமான பிராமண குடும்பத்திலிருந்து வந்த தனது அழகான இளம் மனைவியும் துறந்தான். இந்த அயோக்கிய அஜாமிலன் சட்டப்படியோ சட்ட விரோதமாகவோ ஏதோ ஒரு வழியில் பணத்தை சம்பாதித்து அதனை அந்த விலை மாதுவின் குழந்தைகளை பராமரிப்பதற்காக செலவழித்தான். தான் செய்த பாவத்திற்கு இதுவரை இவன் எந்த பிராயச்சித்தமும் செய்யவில்லை. ஆகவே இந்த பாவியை நாங்கள் யமராஜரின் நீதிமன்றத்துக்கு இழுத்துச் செல்ல வேண்டும். அங்கே இவனது பாவச் செயல்களுக்கு ஏற்ற வகையில் தண்டிக்கப்பட்டு இவனுக்கு ஏற்ற உடல் தரப்பட்டு மீண்டும் இவ்வுலகிற்கு திருப்பி அனுப்பப்படுவான். யமதூதரின் வார்த்தைகளை கேட்ட தர்க்கத்திலும் வாதத்திலும் தேர்ச்சி பெற்றவரான விஷ்ணு தூதர்கள் யம தூதரின் கூற்றுகள் அனைத்தையும் பின்வருமாறு முறியடித்தனர். அந்தோ பாவம், தர்மத்தை நிலைநாட்டும் பொறுப்பில் உள்ள யமதூதர்கள் கலங்கமற்ற நபரை தேவையின்றி தண்டிக்கின்றனரே. அஜாமிலன் எனது எல்லா பாவங்களுக்கும் ஏற்கனவே பிராயச்சம் செய்துவிட்டான். மரண தருவாய் என்னும் ஆதரவற்ற நிலையில் நாராயணா என்னும் திருநாமத்தை உச்சரித்ததால் இவன் இப்பிறவில் செய்த பாவங்களுக்கு மட்டுமின்றி இதற்கு முந்தைய பல லட்சம் பிறவிகளில் செய்த பாவங்களுக்கும் பிராயச்சம் செய்து விட்டான். இவன் தற்போது பரிசுத்தமானவனாகவும் பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கு தகுதி உடையவனாகவும் இருக்கிறான். திருடன், குடிகாரன், நண்பனையோ உறவினரையோ காட்டி கொடுத்தவன், பிராமணனை கொன்றவன், குரு அல்லது உயர் அதிகாரியின் மனைவியுடன் புலன் நுகர்ச்சியில் ஈடுபட்டவன் என அனைத்து பாவிகளுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் திருநாமத்தை உச்சாரணம் செய்வதே மிகச்சிறந்த பிராய சித்தமாகும். பெண்கள், அரசன், தந்தை, பசுக்களை கொன்றவன் உட்பட எல்லா பாவப்பட்ட மனிதர்களுக்கும் கூட இதுவே சிறந்த மருந்தாகும். இப்பாவிகள் பகவான் விஷ்ணுவின் திருநாமத்தை உச்சாரணம் செய்ததால் இப்பாவிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் திருநாமத்தை உச்சாரணம் செய்தால் அந்த முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் கவனத்தை தன் பக்கம் இழுக்க முடியும். தனது திருநாமத்தை உச்சரித்தவனை காப்பது தனது கடமை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு கருதுகிறார். சண்டையும் கபடத்தனமும் நிறைந்த தற்போதைய கலியுகத்தில் மறுபிறவிலிருந்து விடுதலை பெற விரும்புபவன் முக்தியை வழங்கும் மந்திரங்களில் சிறந்ததான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரிராம் ஹரிராம் ராம ராம ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். ஒருவனை பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் என்னும் சுழற்சியில் சிக்க வைக்கும் ஜட ஆசைகள் அனைத்தையும் இந்த மகாமந்திரம் அவனது இதயத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கிவிடும். விஷ்ணு தூதர்கள் தொடர்ந்தனர். பகவானின் திருநாமத்தை கேலியாக அல்லது பொழுதுபோக்கும் இச்சையாக பொழுதுபோக்கும் இசையாக உச்சாரணம் செய்தால் கூட ஒருவன் தான் செய்த அளவற்ற பாவங்களின் எதிர்வினையிலிருந்து விடுதலை பெறுகிறான். இது வேத நூல்களின் கற்றறிந்த பண்டிதரால் ஏற்கப்பட்டுள்ளது. ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருநாமத்தை உச்சரித்த பின்னர் விபத்தினால், கொடிய விலங்கினால், நோயினால் அல்லது ஆயுதத்தால் கொல்லப்பட்டால் அவன் மறுபிறவி எடுப்பதிலிருந்து உடனடியாக விடுதலை பெறுகிறான். வைக்கோலை நெருப்பு எரிப்பது போல ஸ்ரீ கிருஷ்ணனின் திருநாமம் ஒருவனின் எல்லா கர்மங்களையும் எரித்து விடுகிறது. ஒரு மருந்தினை தெரிந்து உட்கொண்டாலும் தெரியாமல் உட்கொண்டாலும் வலுக்கட்டாயமாக உட்கொண்டாலும் அம்மருந்து நிச்சயமாக வேலை செய்யும். அதுபோல ஒருவன் பகவானின் திருநாம மகிமை அறியாமல் அதனை உச்சரித்தாலும் கூட அவனை மறுபிறவிலிருந்து விடுவிக்கும் ஆற்றல் அந்த திருநாமத்திடம் உண்டு. மரண நேரத்தில் அஜாமிலன் பகவான் நாராயணரின் திருநாமத்தை ஆதரவற்ற நிலையில் மிகவும் பலமாக உச்சரித்தான். அந்த உச்சாடனம் மட்டுமே அவன் தனது வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கி மறுபிறவியிலிருந்து அவனை விடுவித்து விடுகிறது, அவனை விடுவித்து விட்டது. எனவே இவனுக்கு மீண்டும் ஒருமுறை தண்டனை கொடுப்பதற்காக உங்களது அதிகாரியிடம் கூட்டிச் செல்ல வேண்டாம். இவ்வாறு கூறிய பின்னர் யமதூதர்களின் கயிற்றிலிருந்து அஜாமிலனை விஷ்ணு தூதர்கள் விடுவித்தனர். தன் உணர்வு பெற்ற அஜாமிலன் பயம் நீங்கி விஷ்ணு தூதர்களின் கால்களில் விழுந்து தனது இதயபூர்வமான மரியாதையை செலுத்தினான். அஜாமிலன் தங்களிடம் ஏதோ சொல்ல முயற்சியிருப்பதை கண்டபோதிலும் விஷ்ணு தூதர்கள் அவனது பார்வையிலிருந்து மறைந்தனர். நான் கண்டது கனவா? நிஜமா? பயங்கரமான சில மனிதர்கள் தங்களது கைகளில் கயிற்றுடன் என்னை வெளியே இழுத்துச் செல்ல வந்ததை நான் பார்த்தேன். அவர்கள் எங்கே சென்றனர்? என்னை காப்பாற்றிய அந்த ஒளிபொருந்திய நான்கு நபர்கள் எங்கே என்று அஜாமிலன் அதிசயித்தான். அதனைத் தொடர்ந்து அஜாமிலன் தனது வாழ்க்கையை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினான். புலன்களுக்கு அடிமையாகி எவ்வளவு தூரம் தாழ்ந்து போனேன். புனிதமான பிராமணன் என்ற நிலையிலிருந்து வீழ்ந்து கிடந்தேனே. எனது பண்பாட்டையும் அழகான மனைவியும் இழந்தேனே. விலை மாதுவின் வயிற்றிலிருந்து பிள்ளைகளை பெற்றேனே. எனது வயதான தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ள நண்பர்களோ வேறு மகன்களோ இல்லாத போதிலும் நான் அவர்களை கவனித்துக் கொள்ளாததால் அவர்கள் மிகுந்த வேதனையுடன் சிரமத்துடன் வாழ்ந்து வந்தனர். என்னை போன்ற பாவிகள் அடுத்த பிறவில் நரக வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பது இப்போதுதான் எனக்கு தெளிவாகிறது. நான் மிகவும் துரதிருஷ்டசாலி. இருப்பினும் எனக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்துள்ளதால் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் பின் பாவகரமான சுழற்சியிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று அஜாமிலன் கூறிக்கொண்டான். தனது உபச்சார மனைவியை உடனடியாக துறந்த அஜாமிலன் இமய மலையிலுள்ள புனித ஸ்தலமான ஹரித்வாரத்துக்கு பயணமானான். அங்கு ஒரு விஷ்ணு கோவில் தங்கி பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டான். அவனது மனமும் அறிவும் தியானத்தில் ஆழ்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அல்லது விஷ்ணுவின் திருவுருவத்தில் நிலை பெற்றது. காலப்போக்கில் அஜாமிலன் மீண்டும் அந்த நான்கு விஷ்ணு தூதர்களை கண்டான். யம தூதர்களிலிருந்து தன்னை காத்த அதே விஷ்ணு தூதர்கள்தான் இவர்கள் என்பதை அடையாளம் கண்டுகொண்ட அவன் அவர்களுக்கு தலை வணங்கினான். ஹரித்வாரில் கங்கை நதிக்கரையில் தனது நிலையற்ற ஜட உடலை நீத்த அஜாமிலன் நித்தியமான ஆன்மீக உடலை பெற்றான். விஷ்ணு தூதர்களுடன் தங்க விமானத்தில் ஏறி காற்று மண்டலத்தின் வழியாக பகவான் விஷ்ணுவின் லோகத்திற்கு நேரடியாக சென்றான். மீண்டும் அவன் ஜட உலகில் பிறக்கப் போவது இல்லை.